శివాయాశంభోర్వా క్వచిదపి విష్ణోరపి కదా గణాధ్యక్షస్యాపి ప్రకటిత వరస్యాపి చ కదా పఠన్ వై నామాళిం నయన రచితానంద సలిలః మునిర్న వ్యామోహం భజతి గురు దీక్షాక్షత తమాః కదా గంగాంబోభిః క్వచిదపి చ కుపొత్థ సలిలైః క్వచిత్ కాదరోత్థైః క్వచిదపి సుదుష్ణైశ్చ శిశిరైః భజన్ స్నానం భూత్యా క్వచిదపి చ కర్పూర నిభయా మునగ్న వ్యామోహం భజతి గురుదీక్షాక్షత తమాః కదాచిజాగత్యాం విషయకరణైః సంవ్యవహరన్ కదాచిత్ స్వప్నస్థాన పీఠయానేవ భజన్ కదాచిత్ సౌషుప్తం సుఖమనుభవన్నేవ సతతం మునిర్న వ్యామోహం భజతి గురుదీక్షాక్షత తమాః జీవన్ముక్తానంద లహరి ప్రకరణం ஆச்சாரிய அனுகிரகம் பண்ணியிருந்ததான திவ்யமான ஒரு பிரகரணம். இதுல ஒரு ஜீவன் முக்தனா இருக்கிறவன் ஞானத்தை அடைஞ்ச பிறகு எது தெரிந்து கொள்ளணுமோ வாழ்க்கையில அது தெரிந்து கொண்ட பிறகு அவன் எப்படி வாழ்கிறான் அப்படிங்கிறது. இது எதற்காக சொல்வது? ஒரு பர்சன், ஒரு மனுஷன் பர்ஃபெக்ஷன் அடைஞ்சாச்சுன்னா அவன் எப்படி வாழலாங்கிறத நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா நாமும் அந்த நிலையை அடையறதுக்கு வசதியா இருக்கு. சோ ஞானிகளுடைய லட்சணங்களானது நமக்கு அந்த ஞானத்தை அடைவதற்கு வழி என்ன அது காட்டப்படுகிறது. அதனாலதான் ஞானி லட்சணங்கள் நம்ம பார்ப்போம். இந்த ஞானியா இருக்கிறவர் என்ன பண்ற, ஞானம் வந்த பிறகு அவருக்கு மேல பூஜையோ ஜபமோ ஹோமமோ இவைகள்லாம் வேண்டியதில்லை. எதை அடைஞ்சாச்சோ அதுக்கப்புறம் அது வேண்டியதில்லை. இருந்தாலும் அந்நிலையிலேயே இருக்க மறுபடியும் பூஜை பண்ணிட்டு இருக்க. எந்த பூஜை? சிவாயாசம்போர்வா க்வசிதபி விஷ்ணோரபி கதா கணாத்யத்யாபி பிரகடித வரஸ்யாபி ச கதா. அம்பாளா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், கணபதியா இருக்கட்டும், அவருக்கு வித்தியாசம் இல்லை. அந்த வித்தியாசம் இல்லாத நிலைய பார்த்தவாதான் ஞானிகள். நமக்கு இவர் வசதியா அவர் வசதியா, எதை பண்ணினா சீக்கிரமா காசு வரும், இதுதான் சாதாரண மனுஷனுடைய அபிப்பிராயம். அவனுக்கு எது விரும்புகிறானோ அது சீக்கிரமா வரணும் எனக்கூடியதான எண்ணத்துல சாதாரண மனுஷியால் இருக்க. ஆனா ஞாபகம் வச்சிருந்தா ஒருத்தர் கொடுத்து நமக்கு ரொம்பித்துன்னா அது ஒரு நாளைக்கு அழிய வேண்டியதுதான். எப்பொழுதுமே தானா வரக்கூடியதான ஒரு நிலை இருக்கணும். ஆனந்தம் ஒரு பொருளால உங்களுக்கு வந்து லாபம் இல்ல, அந்த பொருள் போயிடுச்சுனா ஆனந்தம் போயிடுறது. ஆனா எப்படி இருக்கணும் ஆனந்தம்? என் நிலையிலயும் உங்க நிலையிலயே மனசுலயே ஆனந்தம் இருக்கணும். ஆனந்தமானது ஒரு திருப்தியானது ஒரு நிறைவானது மனுஷனுக்கு சகஜமாக பை நேச்சர் இருக்கணும். அது ஏதோ ஒரு வழிபொருள்னால வர்றதுன்னு வச்சுட்டா அது கெடுது, அது ஒரு நாளைக்கு அழியக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆனா இவருக்கு எப்படி இருக்கு, அந்நிலையே இவர் அடைஞ்சிட்டார். அடைஞ்ச பிறகு எதுக்கு பண்றார்? இதெல்லாம் வேண்டியது இல்லையே, அவன் வேண்டியது இல்லத்தான். அவர் சும்மா உட்கார்ந்து என்ன பண்றது? நகிகஸ்தி கணவரி ஜாது திஷ்ட கர்ம கருது. ஒரு வேலையும் ஒரு தாட்டும் மனசில் இல்லாம ஒரு கணமும் உங்களால் இருக்க முடியாது. மனசுன்னு இருந்தா அதுல தாட் வரத்தான் வரும், அதான் அதனுடைய வேலை. அது நல்ல வழியிலேயே இருக்கணும் என்று திருத்துறதுங்கிறதுக்கு அது ஒரு விவகாரம். அப்படி மனசுல எண்ணங்கள் எழும்ப எழ எழ அது என்ன ஆகணும், நல்ல வழியிலேயே இருக்க போல கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கணும். ஆகையால் இவர் என்ன பண்ணிட்டு இருக்க, எந்த ஆசைகளோ எந்த எண்ணங்களோ வந்தா அந்த எண்ணங்களை நாம் அனாவசியமா அது கெட்ட வழியில போயிடுமோ என்னமோ, அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கார்? அந்த எண்ணங்களை எல்லாம் எப்பொழுதும் இத்தனை நாளா சரி பண்ணி பண்ணி பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். பரந்த ரொம்ப நாள நம்ம நல்ல வழியிலேயே இருந்தோம்னா உங்க மனசு வேற வழிக்கு போகாது, அப்படியேதான் இருக்கும். இவர் எத்தனை நாளா இப்படி பண்ணிட்டு இருக்கார்? சில பிறவிகளா பண்ணிட்டு இருக்கார், ஏதோ ஒரு தெய்வத்தை பூஜை பண்ணிட்டே இருக்கார். சோ இப்ப என்ன பண்றாருன்னா, இப்ப அதனுடைய நெசசிட்டி இல்லாத போனாலும் மனசு அனாவசியமாக வேற எங்கேயும் போகாமல் அதற்காகவே மறுபடியும் தியானம் பண்ணிட்டு இருக்கார், பூஜை பண்றார். சிவாயாசம்போர்வா அம்பாளா இருக்கட்டும், பரமேஸ்வரனா இருக்கட்டும், கதா மகாவிஷ்ணுவா இருக்கட்டும், பிரகடாத்யக்ஷஸ்யாபி பிரகடிதவரஸ்யாபி சகதா, மகாகணபதியா இருக்கட்டும். இப்ப இந்த தெய்வங்கள்லாம் நம்ம வெவ்வேறா சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப பேரை நம்ம நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்க பாரத தேசத்துல இந்து மதத்துல 1000 தேவதைகள் இருக்கான். 1000 தேவதைகள் இருக்கிறது வசதியா கம்மியா அது தாழ்த்தியா அப்படி கொஞ்சம் பார்க்கணும். அவங்க என்ன சொல்றான், எங்க மதத்துல ஒரு தெய்வம் தான் இருக்குங்கிறான். ஏது வசதியா அந்த தெய்வத்துக்கு தெரியுமே, ஒரே தெய்வத்தை கூப்பிட்டா நம்ம தான் தெரியும். நீங்க வந்து எந்த தெய்வத்தை கூட்டா இவரை கூப்பிடுறாளோ அவளை கூப்பிடுறாளோ பகவானுக்கு கன்ஃபியூஷன் வரும்ங்கிறோம். இவனுடைய கன்ஃபியூஷன் அங்க ஏற்றி வச்சுக்கிறான். ஆனா ஞாபகம் வச்சுங்க, எந்த தெய்வமா இருந்தாலும் இருக்கிற தத்துவம் ஒண்ணுதான். உங்க அத்துல ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கு, டிவி இருக்கு, ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, எல்லாமும் வெவ்வேறு காரியம் பண்றது. இதெல்லாம் ஒன்னா பண்றதா என்ன இல்லையே, ஒவ்வொன்றும் வெவ்வேறு காரியம் பண்றது. கிரைண்டர் சுத்துறது, மிக்சி வேற காரியத்துக்கு உபயோகப்படுறது, ரெஃப்ரிஜிரேட்டர் சுத்தினா என்ன ஆறுது உள்ள இருக்கிற பொருள் எல்லாம். ஆனா விவகாரம் என்னன்னா ஒவ்வொன்றும் வேண்டியிருக்கான், அது அதுக்கு உபயோகப்படும். அதுக்கு உபயோகப்பட்டாலும் உள்ள இருக்கக்கூடிய இயங்குற சக்தி வெவ்வேறையா இருக்க, இதே கரண்ட் தான் எல்லாத்துலயும் போறது, அந்த கரண்ட்டுக்கு தான் நம்ம தெய்வம் சொன்னோம். வேதாந்தங்கள்ல ஏகம் சது விப்ரா பபுதா வதந்தி அக்னிம் யமம் மாதரித்வானமாவோ ருக்வேதம் சொல்றது. ஏகம் சது இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணுதான். விப்ரா பபுதா வதந்தி பல உருவங்களோட பல பேரோட சொல்லிட்டு இருக்க, அது உங்களை அணைச்சு உங்க மனசு இருக்கிற கவலையை போக்கணும்னு சொன்னா அம்பாளா தியானம் பண்ணுவா. புது பதார்த்தம் உண்டாகணும்னால் பழச அழைச்சாத்தான் புதுசு உண்டாக முடியும். பழைய பில்டிங்க மேலமட்டமாக தரமட்டமாக அடிச்சு விட்டாத்தான் புதுசா அழகா கட்டணும் நீங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அப்ப இருக்கிறது அழிக்கணுமா வேண்டாமா, அதுக்கு சிவன் வேணும். இருக்கிற பொருளை ஒழுங்கா காப்பாற்றணும் சார், வீட கட்டுறது வசதி இல்ல, அதை மெயின்டைன் பண்ணணும், அழகா அப்படியே இருக்கணும், அதுக்கு மகாவிஷ்ணு வேணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ப்ராப்ளம் ஹிச்சஸ் வந்தது, ஏனால் இங்க கேலண்டர் மாட்டணும், ஆணி இல்ல, என்ன பண்றது, ஆளை போடணும், அதை அடிக்கணும், இந்த பக்கம் லைட் இருந்தா நன்னா இருக்கும், லைட் நமக்கு பின்னால வர்ற போல போடணும், இது போல சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கணும், அதெல்லாம் நிறைவேறதுக்கு கணபதி. விவகாரம் என்ன, எல்லா தெய்வம் உள்ள இயங்குற சக்தி ஒண்ணுதான், எல்லாம் இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கக்கூடியதான் சக்தி ஒண்ணு, அத பல விதமாக நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கோம். எதை தியானம் பண்ணினாலும் இதுவே அந்த பலத்தையும் கொடுக்கும், அதுல சந்தேகம் இல்ல. மகாவிஷ்ணுவ தியானம் பண்ணா அவர் வந்து பயனா சத்ருக்களுக்கு பயத்தை கொடுப்பார், நமக்கு வந்து பயத்தை போக்கடிப்பார். அதே வந்து சர்வ லட்சண லட்சண்யோ லட்சுமி சர்வ லட்சண லட்சண்யா, எல்லா லட்சணங்களும் உங்களுக்கு பொருந்து படி பண்ணுவார். லட்சுமி வான்சனி ஜிஞ்சயா, எல்லாத்திலையும் ஜெயத்தையும் கொடுப்பார். அதே வந்து சிவன் கொடுக்க மாட்டாரா, அம்பாள் கொடுக்க மாட்டாரா, கொடுப்பா. ஆனா நமக்கு பிடிச்சதான இந்த உருவம். ஏன் சார் உங்களுக்கு பிடிச்சதுன்னு யாரும் சொல்ல முடியாதுன்னு, உங்களுக்கே மைசூர் பாக் பிடிக்கும், ஏன் லட்டு பிடிக்காது, ரெண்டும் ஒரே கடல் மாவு தான், ஒரே நெய் தான், ஒரே சக்கரை தான், ஒன்னு ரவுண்டா பிடிச்சா ஒன்னு இதுவா பிடிச்சிருக்கேன், ஆனா எனக்கு இதான் பிடிக்கிறது, என்ன பண்றது, ஜென்மாந்திரத்துல வாகன தவிர ஒண்ணும் இல்ல. அதே விதமா சம் பீப்புள் ஆர் அட்ராக்டட் டு சம் ஃபார்ம்ஸ், அவ்வளவுதான். யாரா இருக்கு, என் நிலையை பிடிக்குமோ எது பிடிக்குமோ அப்படி பண்றதுக்காக நிறைய கொடுத்துருக்கா நம்ம மகர்ஷிகள்லாம். வேதத்துல மகர்ஷிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, உமக்கு உன்னுடைய மனப்பான்மைக்கு தகுந்த மாதிரி இப்ப கிராமத்துல இருக்கார், அந்த கிராமத்துல இருக்கிற காத்தாயி பேச்சாயிங்கிறாங்க, அந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு அந்த பரிசரத்துல இருக்கிறவாளுக்கு அந்த தெய்வம் பிடிக்கும், ஆகையால் அதை பிடிச்சிட்டு இருக்க. சோ விவகாரம் என்ன, பாம்பேல போனா கணபதிக்கு வித பல விதமான தோழங்கள்லாம் அலங்காரம் பண்ற, பேண்ட் போட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கணபதி இருக்காருங்க. அப்ப உங்க மதம் எல்லாத்தையும் ஒத்துக்கிறது, ஏன்னா நாங்க எக்ஸ்டர்னல் ஃபார்ம் மட்டும் பார்க்கலை, அதற்குள்ள இருக்கக்கூடியதான திவ்யமான சக்தியை பார்க்கிறோம். அந்த சக்தி அங்க மட்டும் இல்ல, உங்க இதயத்திலையும் இருக்கு. இதயத்துல இருக்கிறது இங்க பூஜை பண்ணிட்டா முடியாதுங்கிறதுக்காக வெளியில பூஜை பண்றோம். நீங்க பூஜை பண்றப்ப என்ன பண்றீங்க, பிராண பிரதிஷ்ட பண்றடா ஐயா, முதல்ல இங்க இருக்கிற பிராணன் அங்க பிரதிஷ்ட பண்ணி அங்க பூஜை பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஜந்த தேவா அப்படின்னு அங்க இருக்கிற பிராணன் மறுபடியும் இங்க பண்ணிட்டு இருக்கு. சோ வர்ச்சுவலி நீங்க யாருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க, உங்க இதயத்தில் இருக்கக்கூடியதான தத்துவத்துக்கு தான். அந்த தத்துவம் அம்பாலா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், சக்தியா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், கணபதியா இருக்கட்டும், எப்படி பூஜை பண்ணினாலும் தத்துவம் ஒண்ணுதான். ஆகையால் எங்க மதத்துல பல்லாயிரம் தெய்வங்கள் இருக்கலாம், கரண்ட் ஒண்ணுதான். எதுக்கு என்னென்ன வேலை வேணுமோ அதுக்கு தகுந்த போல ஆக்சசரிஸ் வாங்கி வச்சுட்டு இருக்கோம். ஃபேன் இருக்கு சார் எங்க இடத்துல, வெயில் காலத்துலதான் ஓடும், குளிர் காலத்துல அது பாட்டுக்கு அப்படியே இருக்கு. குளிர்காலத்துல ஏசி என்ன பண்ணிட்டு இருக்க, மெட்ராஸ்ல குளிர்காலமே தெரியல, இருந்தாலும் ரொம்ப குளிரா இருந்தா என்ன பண்ணுவாள், ஏசி ஆன் பண்றா, அது பாட்டுக்கு ஒரு மாதம் சும்மா தூங்குறது. ஆனா ஃபேன் மட்டும் சுத்திட்டே இருக்கு வெயில் காலத்துல, அது விடாம சுத்துறது. ஜனங்கள் யார் வந்தாலும் ஃபேன் கீழே உட்கார்றான், என்னமோ உயிர்வாரம். ஆனா ஃபேன் சுத்துறதோ ஏசி போடுறதோ எல்லாத்துக்கும் வழி என்ன, தத்துவமானது ஒண்ணுதான், சக்தி ஒண்ணுதான். அந்த சக்தியை அறிந்தவர் ஜீவன் முக்தர். ஆகையால் அவருக்கு இந்த கன்ஃபியூஷனே கிடையாது, எப்பொழுதும் ஆனந்தமா பூஜை பண்றாரு. சிவாயா சம்போர்வா, சிவனா இருக்கட்டும், சம்பவா இருக்கட்டும், இன்னொரு ஹோம வசதி, அவனுக்கு எது பிடிக்குமோ அது பண்ணிட்டு இருக்கான். மனச நிறுத்தம் வசதி, பக்தி இருக்கிறதான் வசதி. பகவான மறக்காமல் அந்த பக்தி மனசுல இருக்கிறத அதுதான் வசதி. அதுக்கு பல கோணங்கள், மனசானது அப்பப்ப மாறிண்டே இருக்கும். கொஞ்ச நேரம் இது பிடிக்கும், கொஞ்ச நேரம் வேற ஓடி போயிடும் மனசு. ஆகையால் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த மனசு அங்கேயே நிக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணணும், கொஞ்ச நேரம் பூஜை பண்ணணும், இன்னும் கொஞ்ச நேரம் ஹோமம் பண்ணணும், இன்னும் கொஞ்ச நேரம் பாராயணம் பண்ணணும், இப்படி மாத்திண்டே இருக்கணும். ஏன்னா மனசுடைய சுவாவம் அப்படி. ஆனா நம்ம பகன்வை நாமாளின் சில இதுல பகவன் நாமாவா படிக்கிறார். கரிகாலத்துல இது ரொம்ப முக்கியம்னு, ஜப்பம் பூஜை இருக்கட்டும், எப்பொழுதுமே ரொம்ப கலிகாலத்துல ரொம்ப வேண்டியதுன்னு கலவு நாம சங்கீர்த்தனம், அந்த பகவன் நாமாவை சொல்லிட்டே இருக்கணும் மனசுல. அதனாலதான் கிருத யுகமோ திரேதா யுகமோ துவாபர யுகமோ எங்க இருந்தவாளும் கலியுகத்துல பறக்கணும்னு நினைக்கிறாராம். ஏன்னா பகவன் நாமாவை சொன்ன போறோம், நாமஸ்மரணா தன்யோபாயம் நகி பத்தியாமோ பவதரனே. இந்த சம்சாரத்தை தாண்டத்துக்கு சுலபமான உபாயம் என்ன, நாமஸ்மரணம். தினதோன சகஸ் நாமத்தை படிக்கிறார். கீதையில ஒரு ஸ்லோகம் விஷ்ணு சாஸ்திரம் முழுக்க படிக்கணும், சாயங்காலத்துல ஹரிதா சாஸ்திரம் படிக்கணும், சௌந்தர்ய ஸ்லோகங்களை சொல்லணும். வீட்டுல ஒரு கவலை இருக்காது, க்ஷேமமா இருப்பேன். நீங்க மட்டும் இல்ல, இந்த குழந்தைகள், குழந்தைகளுடைய குழந்தைகள், அவா குழந்தைகள் வரக்கு, அதுக்கப்புறம் அவா பார்த்துக்கிட்டோம். நீங்க பண்றது மூணு தலைமுறை உங்களை இன்க்ளூட் பண்ணாம அப்படின்னு முண்டபோபனிஷத் சொல்றது. நீங்க படிக்கிறது அவ்வளவு வேல்யூ இருக்கு. ஆகையா அவர் என்ன பண்றா, நம்மள பார்த்து எல்லாரும் படிக்கட்டுமே அப்படின்னு படன்மை நாமாளின் நாமாளின் நாமாவளியை என்னமோ ஏதோன்னு படிக்கிறது இல்ல சார். அந்த நாமாவளிய படிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை கேட்டு ரசித்து சுவைத்து அது உள்ள இருக்கக்கூடிய நான் அந்த தத்துவத்தை நாம் என்னைக்கோ குருமுகமாக கேட்டோமே அது ஞாபகம். குரு போன பிறகு எப்பவோ நம்ம கேட்டோம் இல்லையா, கேட்டதான ஒரு சொரூபம் அந்த நாமாவை சொல்லும் பொழுது சக்கர ஓஹோ இந்த கதை சொன்னார் இல்லையா, இங்க இந்த தத்துவத்தை சொன்னார் இல்லையா, இந்த உபனிஷத் வாக்கியம் இங்க கோட் பண்ணினார் இல்லையா, இதுக்கும் அதுக்கும் ஒண்ணுதானே அர்த்தம். அது இன்னைக்கு வராது, மனசுலயே ஊறி ஊறி கொஞ்சம் வருஷம் ஆகணும். அதனாலதான் நிறைய நாள் கேட்கணும்னு சொல்றது. படம்மை நாமாளின் நயன ரசித்த ஆனந்த சலீலா, நயன ரசித்த ஆனந்த சலீலா, அந்த கண்ணால ஜலங்கள் தொதும்பு ததும்பி நின்று அப்படியே ஒரு ஆனந்த அனுபவத்தோடையே கேட்கிற நாமாவளிய படிக்கிறான். நாமாவளிய எப்படி படிக்கிறதுமா, அவன் வந்து ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீ இப்படி படிச்சுருந்தா என்ன அர்த்தம், அது எங்க நிறுத்தணும் அங்க நிறுத்தணும். தானே சிவத்த மாங்கல்ய சுத்திர எங்க நிறுத்தப்படாதோ அங்க வச்சிருக்கான். என்ன பண்றது அப்படியே அங்கதான், அப்பதான் பாட்டுக்கு சரியா வருதுமா. வேண்டாம், கொஞ்சம் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ரக்ஷரோ மலதாதார தாசமுன்னேய மத்தியம, அது தாசமுன்னேய ரக்ஷரோ மலதாதாரதா சமுன்னேய மத்தியமா, அது நீங்க பாட்டு பாடுறதா இருந்தாலும் அந்த இடத்துல சேர்த்து அப்படி பாடினா சௌக்கியமா இருக்கும். ஆனா விவகாரம் என்ன, அந்த தெரிஞ்சுட்டு சொல்றவன் இல்ல, ஞானியா இருக்கிறவன் என்ன பண்ணிட்டு இருக்க, எறும்புனா ஏதோ நாவாளி நானும் படிக்கிறேன் இல்லாமல் அர்த்தத்தை மகான்கள் வந்து கேட்டிருக்க, அதை ரசிச்சிருக்க, அதை மறுபடியும் மறுபடியும் அனுபவித்துக் கொண்டிருக்க, அனுபவிக்கிற பொழுது அப்படியே ஆனந்த அனுபவத்தை அப்படி கேட்கிறார். நம்ம படிக்கிறப்ப அப்படி படிக்கணும். எந்த சாஸ்திரம் மாறுதான் கடைசியில் நீங்க பார்த்தீங்கன்னா விஷ்ணு சாஸ்திரத்தில் இருக்கிற நாமாக்கள் அப்படியேதான் லலிதா சாஸ்திரத்தில் இருக்கு, லலிதா சாஸ்திரத்தில் இருக்கிற அதே தான் மேலத்துல சிவசாஸ்திரத்தில் இருக்கு. அது ஒரு சக்தி இல்ல. ஆனா என்ன, உங்க மனசு அங்க நிக்கிறதான்னு பாக்கணும். கடைசியில் எல்லாத்தையும் பண்ண அந்த எத்தியாம் குரு கரண பங்கஜமே லப்யம் அப்படிங்கிறது பூஜையில எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதனால எனக்கு கிடைக்கணும், எங்க குரு பாதங்கள் மட்டும் நான் கேட்டு பார்த்து கொண்டே இருக்கணும். அப்படி அந்த ஆத்ம தத்துவம் புரிகிறா போல அனுபவிக்கிறானாம். குரு தீட்சா குரு பண்ணியிருந்த அந்த தீட்ச, அந்த தீட்சையினால உள்ள இருக்கக்கூடியதான இருட்டு இருக்க உள்ளிருட்ட அவைகள்லாம் அழிந்து ஆனந்தமா பார்த்து இருக்கார். கதா கங்கம் போபி பட்டிதபிட்ட கூலை பட்டிக்காசை பட்டிதபிட்ட சதுஷ்டை சிசிரை பஜன் ஸ்நானம் பூத்வா பட்டிதபிட்ட கற்பூர நிபய முனிவியாமோகம் பஜதி குரு தீட்சா. இப்ப அடுத்தது பூஜையை பண்ணினோம், பூஜையான பிறகு நமஸ்காரங்கள், அதுக்கப்புறம் பகவான் நாமாவ படிச்சார், இதுக்கப்புறம் ஆச்சாரம்னு ஒண்ணு தெரியும். இந்த ஆச்சாரம்னு என்னது சார், ரொம்ப அவர் ரொம்ப ஆச்சாரம்னு ஆச்சாரம்னு என்னது தெரியல ரொம்ப பேருக்கு. சுத்தம்னு அதுக்காக சுத்தமா நான் இருக்கேன்னு படுக்கையில உட்கார்ந்தா அது சுத்தம் இல்ல. சுத்தம்னா எப்படி இருக்கணும், ஸ்நானம் பண்ணி அந்த மடி வேஷ்டிய கட்டிண்டு, மடி வேஷ்டின்னு வேற படுக்க இருக்க தொடாம இருக்கிற வேஷ்டி, அந்த வஸ்திரமானது நினைச்சு காஞ்ச காஞ்ச வேஷ்டிய அப்படியே கட்டிண்டு, தனியா ஏகாந்தமா உட்கார்ந்து நாலு பதார்த்தங்களோட சம்பந்தம் இல்லாம ஏகாந்தமா உட்கார்ந்து படிக்கிறது, அது போல ஒரு ஆச்சாரமா இருக்கணும். அதுக்கு முக்கியமா இருக்கிறது ஸ்நானம். இந்த ஸ்நானம்ங்கிறது எதுக்கு, வெளியில இருக்கக்கூடியதான அழுக்க போக்கடிக்கிறது. ஸ்நானம் என்ன பண்றது, வெளியிடத்துக்கு மேல இருக்கக்கூடியதான அழுக்க போக்க, அது மட்டும் இல்ல உள்ள நாம் சுத்தமா இருக்கோங்கிற எண்ணத்தை உண்டு பண்றது. வெளியில சுத்தமா இருந்தாலும் உள்ள நான் அழுக்கா இருக்கேன்னு இருக்கப்படாது எண்ணம், நம்ம நீட்டா இருக்கோங்கிற எண்ணம் வரணும், அது ஸ்நானம் பண்ணினாதான் வரும். அதற்காக என்ன ஸ்நானம் பண்ற, கதா கங்காம் போதி கங்கா ஜலத்துல ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கங்கை சமீபத்துல இருந்தா கங்கையில போய் ஸ்நானம் பண்றோம். கங்கைங்கிறது பரமபாவ நகரம், அது அந்த ஹிமாலயத்திலிருந்து ஓடி வருது, விஷ்ணு பாதத்திலிருந்து ஓடி வருது. அதுக்கு கங்கைக்கு என்ன சார் விசேஷம், மகாவிஷ்ணுடைய பாதத்திலிருந்து உண்டாதான் அந்த பரமேஸ்வரனுடைய சிரஸ் சம்பந்தம். பரமேஸ்வரன் அல்லவா அந்த கங்கையை வாங்கிட்டார். கங்காதேவியே பகீரதன் தபஸ் பண்ணி இந்த உலகத்துக்கு வரணும்னு சொன்னார். ஏன்னா அவர்களுடைய மூதாதையர்கள்லாம் அவ வந்து எரிஞ்சு போயிட்டா கபில முனிவருடைய சாபத்தினால, அவளுக்கு சொர்க்கலோகம் கிடைக்கணுமே ஆனால் கங்கையில ஸ்நானம் பண்ணினாதான் உண்டு. அவளுடைய ஒரு எலும்பு அந்த தூசி எல்லாம் இருக்கு இல்லையா, அது கங்கையில அதை நினைச்சாதான் உங்களுக்கு ஸ்நானம் உண்டு, உயர்ந்ததான லோகங்கள் கிடைக்கும் முனிவர் சொன்னார். இதுக்காக தபஸ் பண்ற நாலு ஜெனரேஷன் ஆயிடுது அப்புறம், அதுக்கப்புறம் அஞ்சாவது ஜெனரேஷன்ல பகிரத பிறந்திருக்கார். தபஸ் பண்ற தேவலோகத்துல இருந்து வரணும், கங்கா தேவி சொல்றாளா நான் விஷ்ணு பாதத்துல பிறந்திருக்கேன், தேவலோகத்திலிருந்து கீழே விழறேன் நீங்க சொல்றேன், ஆனா புடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஏன்னா நான் அந்த மேல அந்த ஹைட்ல இருந்து கீழே விழுந்தேன்னா பூமி ஒழுங்கி போயிடுவான்னு, அதை புடிச்சுக்கிறதுக்கு ஆள் வேணும். பகிரதர் பார்த்தார், என்னடா இத்தனை வருஷம் தபஸ் பண்ணினா கங்கை மாதம் ஒத்துண்டா, ஆனா என்ன பண்றது அங்க இருந்து வரணும்னா யாரு பிடிச்சிருப்பாரு, பரமேஸ்வரனால் தான் முடியும். பரமேஸ்வரன் பார்த்தார் சந்தோஷம், நான் உங்களுக்கு நல்ல காரியம் பண்றதுக்கு சகாயம் பண்றேன், ஏன்னா உலகத்துக்கு எல்லோருக்கும் நல்லது பார்க்கணும். எப்பவுமே ஒரு காரியமானது ஒரு இண்டிவிஜுவலுக்கு இல்லாம உலகத்துக்கு முழுக்க இருக்குன்னா அதுல ஈடுபடணும். ரொம்ப சந்தோஷம், நான் அதை வாங்கிக்கிறேன் கங்கா மாதாவ, ஆனா அந்த கங்கா மாதா என் தலையில விழணும் குடிச்சுக்கிறேன். அவர் என்ன பண்ணா இந்த கதைக்குள்ள வாங்கிட்டாதான், அதுக்கு என்ன எடுத்து வெளியில வரல. ஜட்டைக்குள்ளேயே சுத்தி கொண்டே இருக்க வெளியே வரல. மறுபடியும் பகிரத சிவன் இரண்டாவது தரம் தபஸ் பண்ற, என்ன ஆயிடுச்சு? நான் கங்கை வேணும்னாரு. உங்க ஜட்டைக்குள்ள கங்கை போறத நான் பிரார்த்திக்கல, எனக்கு என்ன கங்கை வேணும்னாரு. அதுபோல என்ன பண்ணாரு, குச்சி எடுத்து குத்தினானா கங்கை கீழே விழுந்தது. அது வந்து ஓடிண்டே வருது, இவர் பின்னால ஓடிண்டே முன்னால போறாரு, இவருக்கு பின்னால கங்கா மாதா வர. என்ன ஆயிடுது, ஒரு ஜன்னுன்னு ஒரு மகர்ஷி, அந்த மகர்ஷியினுடைய ஆசிரமத்தை அடிச்சுட்டு போயிடுச்சு. நான் வேகமா வந்துட்டு இருக்கேன், கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர முடியுமா? நம்ம நிசாரமா போறோம், ரோட்லாம் சரியில்லை, கீழே அழுக்க இருக்கா, அது இருக்கா, இருக்கா, காலுக்கு குத்துமா அப்படின்னு பார்த்துட்டு போறோம். நான் வேகமா ஓடிட்டு வர அந்த மகர்ஷி ஆசிரமத்தை அடிச்சுட்டு போயிட்டு அவர் பார்த்தாராம், இவ்வளவு வேகமா வந்து நம்ம ஆசிரமத்துக்கு கெடுதல் பண்ணிட்டா சரி அப்படின்னா கமண்டல் சார், எல்லா கங்கா பிரவாகம் முழுக்க கமண்டலுக்குள்ள போயிட்டு தான். அவருக்கு என்ன தபஸ் இருந்தா அதை பார்க்க முடியும் பாருங்க. ஒரு சின்ன பதார்த்தம் நம்ம அதுல வந்துருந்த, ஏன்னா அதை விடுறதுக்கு இவனுக்கு அவ்வளவு பயமா இருக்கு. ஒரு சின்ன கட்டத்தை இவனால தாங்க முடியல. கங்கா பிரவாகம் எதிர்பாராமல் வந்தது என்ன, கமண்டல் வச்சு சரி உள்ள போட்டார் அவ்வளவுதான். அது தபஸ் பிரபாவம். ஒரு நாலு ஜபம் பண்றது இல்ல பாருங்க, காயத்ரி ஜபம் பண்ண மாட்டேங்கிறவள. இந்த ஜபம் பண்ணினான்னா எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் தானா அட்ஜஸ்ட் ஆயிடுது. அவருடைய தபஸ் சக்தி என்ன எடுத்து கமண்டலத்துக்குள்ள எல்லா கங்கா ஜலத்தையும் விட்டார். ஓடிட்டே இருக்காரு இவர், பின்னால பார்த்தா கங்கா வரல காணும். மறுபடியும் எங்க விட்டோம் கங்கைய, திரும்பி வந்து பார்த்தா இங்க வந்து நின்னு போயிடுது. அந்த முனிவருக்கு நமஸ்காரம் பண்ற, நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணோம், எங்களுக்கு கங்கையை விடணும். அவர் ஆகமன் பண்ற, அசுதாயனும் ஆன ஆகமன்ற, எல்லா கங்கா ஜலையும் உள்ள போயிடுது. என்ன பண்றது, காதை சுமந்துட்டாரா, அதுக்கு மறுபடியும் வெளியில இருந்து வந்ததும். அதனால ஜான்ஹவியின் கங்கைக்கு விஷ்ணு பதாகதா, மகாவிஷ்ணு பதத்திலிருந்து வந்தது, சிவருடைய ஜட்டையிலிருந்து வந்தது, ஜென்னு மகர்ஷனுடைய காதுல இருந்து வந்ததாக ஜான்ஹவி அப்படின்னு அப்படின்னு வந்து அப்படி கீழே போறது. அங்க கங்கையில போயிடு, அந்த கங்கைக்கு என்ன விசேஷம் வந்துச்சுன்னா கங்கா ஸ்மரணமே போறோம். நீங்க காலமே ஸ்நானம் பண்ணும் பொழுது வாழி ஜலத்துல இமன்னே கங்கே யமுனே கங்கேட்டு யமுனே தெய்வ போத அவரு சரஸ்வதி நம்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் தனி குரு அப்படின்னு அந்த ஜலத்தை தொட்டுவிட்டு ஸ்நானம் பண்ணினா தினந்தோறும் கங்கா ஸ்நானம் பண்ணின பலம். தீபாவளி இன்னைக்கு கேக்குறாங்க, கங்கா ஸ்நானமாச்சா? இவன் கங்கை நமக்கவே இல்லைன்னு தினந்தோறும் கங்கா ஸ்நானம் பண்ணணும். என்ன பண்ணணும் வேற, இதுக்காக காசிக்கு போக வேண்டாம். நீங்க இந்த ஆத்துல இருந்து கொண்டா கங்கையை ஸ்மரிச்சா போறோம், சகல க்ஷேமங்களும் ஏற்படும். அப்படி கதாது கங்காங்கோபி, அந்த கங்கையில நினைச்சவையானால் அது வரைக்கும் பண்ணின பாபங்கள் இந்த ஜென்மாவில போறது. கங்கா தீர்த்தத்தை காட்டோமையானால் எது அந்த கணம் வரைக்கும் இந்த ஜென்மாவில பண்ணின பாபம் எல்லாம் போறதுன்னு நம்பிக்கை. அதனாலதான் மரண சந்தர்ப்பத்துல அதுல கங்கை தம்பு வச்சிருப்பா, காசிக்கு போனா இல்லன்னு கங்கை தம்பு வாங்கி கொடுப்பா. பழைய நாள்ல எதுக்காக ஆத்துல இருக்கணும் பூஜையில, மரண சந்தர்ப்பத்துல அதை உடச்சு அவன் வயல விடுவா, கெட்டு போகாதுன்னு. எத்தனை நாளானாலும் கங்கை ஜலமாவது அப்படியே இருக்கும். அது வரைக்கும் அந்த ஜென்மாவில பண்ணின எல்லா பாபமும் அழியறதுன்னு நம்பிக்கை. அதுக்காகத்தான் விசேஷமாக கங்காவை அப்படி ஈஸியா குடிக்கணும், கங்கை ஜம்பு இருக்கணும். இன்னும் கங்கை ஜம்பு நிறைய எடுத்துன்னா கணத்துல போட்டு வைப்பான் அந்த சமயத்துல எடுத்துக்கிறதுக்காக. இப்ப டெய்லி நாலு கங்கை ஜம்பு உங்க ஆட்டுக்கு வந்தோம்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? முன்னால காசிக்கு போறது ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஜனங்கள் போறப்பெல்லாம் வாங்கி கொடுத்தா விவகாரம் முழுக்க. அந்த கங்கைக்கு அவ்வளவு மகிமை. அந்த கங்கா அம்போவி கங்கையில ஸ்நானம் பண்ணுவார். கங்கா தீர்த்தத்துல பசி தப்பிட்ட கூப்பொத்த தலிலை. இன்னும் சில சமயத்துல என்ன பண்ணோம், கங்கை கரையில ஹரித்வார்லயோ அல்லது இதுலயோ இருந்தாலும் காட்சியிலயோ எங்கேயோ இருந்தா கங்கையில ஸ்நானம் பண்ணலாம். நமாஸ்ல இருந்தா என்ன பண்ணலாம், கணத்து தீர்த்தம். கணத்து தீர்த்தம் ரெண்டு வேண்டியது இல்ல, சீத காலத்துல உஷ்ணமா இருக்கும், உஷ்ண காலத்துல சீத்தமா இருக்கும். அந்த கணறு தீர்த்தம் இருக்கிறாத்தில ரொம்ப உஷ்ணமா இருந்தது செல்லும் இருக்கும், வெளியில ரொம்ப வெயிலா இருந்தா கணத்து ஜலம் சௌக்கியமா ஹிதமா இருக்கும். அதே போல குளிர் நாள்ல கணத்து ஜலத்து சாப்பிட்டு என்ன எடுத்து ஸ்நானம் பண்ண என்ன விதவதையா இருக்கும். இப்ப எல்லாம் தெரியாது ஜனங்களுக்கு எல்லாம், வாயு ஜலத்துல ஸ்நானம் பண்ணிதான் வழக்கம், பாத்ரூம்ல ஸ்நானம் பண்ணாதான் வழக்கம், நதியில ஸ்நானம் பண்ணி வழக்கமே இல்ல. தெரியாது ஸ்ரீகள்லாம் நதியில ஸ்நானம் பண்றா, உடம்புல சேலை இருந்தாலும் சரி அவ ஸ்நானம் பண்றப்ப ஒண்ணும் தெரியாம அழகா ஸ்நானம் பண்ணுவா. இப்ப இவளுக்கு ஒண்ணுமே தெரியல, வழக்கம் இல்ல அவ்வளவுதான், தப்பு ஒண்ணும் சொல்ல முடியாது. என்ன பண்ணீங்க, சில சமயத்துல அந்த கணக்கு சேர்த்ததுல ஸ்நானம் பண்ணாதான், கதா திருக்காதாரோத்தை பட்டித பிச்ச சதுஷ்ணி சிறை குளத்துல ஸ்நானம் பண்ற. இன்னும் சொல்றதுல என்ன, சதுஷ்ணி சிறை மலையில இருந்து மேல இருந்து கீழே விழுந்த அருவிகள், அந்த அருவிகள் எப்படி இருக்கு, அது வந்து சதுஷ்ணி மேல இருந்து கீழே விழுறப்ப கொஞ்சம் விதவிதான ஹிதமா இருக்கும், அதுல ஸ்நானம் பண்றவ. என்ன பண்றது, ஸ்நானம் பண்ண முடியல, விபூதி எடுத்து பூசிட்டு ஸ்நானம் பண்ணினா போதும். நம்ம மதத்துல யாரையும் நோன்னு சொல்றது, உங்களால முடிஞ்சா பண்ணுங்க, முடியாத காரியத்தை மனுஷன் தலையில எப்பொழுதும் கேட்கல. உடம்பு சரியா இல்ல, அதுக்காக என்ன பண்ணும், காலம்புல எழுந்து சுத்தமா மகத்தை மட்டும் ஈர தம்பிகள் நினைச்சுட்டு சரி பண்ணிட்டு என்ன பண்ணும், விபூதி எடுத்துட்டு அக்னிருதி பஸ்மா, வாயுருதி பஸ்மா, ருத்ரேதி பஸ்மா, கோவிந்தேதி பஸ்மா அப்படின்னு சொல்லி பஸ்ம ஸ்நானம் பண்ணணும். அந்த விபூதிய வச்சுட்டா இந்த பத்மா ஸ்நானம் பண்ணா ஸ்நானம் பண்ணின பலமா. அதே போல அவளுக்கு திரிபுண்டம் அது வச்சுட்டா ஸ்நானம். விவகாரம் என்னன்னா, என்னால முடியலேங்கிறதுக்காக நீங்க ஸ்நானம் பண்ணலங்கிறது உங்களுக்கு கேடு தள்ளிவிட்டேன்னு சொல்லவே இல்லை பகவான். அப்ப என்ன கதாச்சித் பத்மா ஸ்நானம் பூத்தியா பசித பிச்ச கற்பூர நிபயா, அந்த ஸ்நானம் எப்படி இருக்கு, கற்பூர நிபயா கற்பூரம் போல பலவழேன்னு அது விபூதிய பூசிட்டு இருக்க. இது என்ன சார், இந்த விபூதி வச்சுக்கிறது, நாம வச்சுக்கிறது, கோபிச்சந்தனம் வச்சுக்கிறது, கலியை வச்சுக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கால இது என்ன விசேஷம். அது வெறுமன ஒரு அலங்காரம் மட்டும் இல்ல, உங்க சரீரத்துக்கு சுத்தி வேலை. கிராமாந்தரத்துல பாக்கியம்மா இருப்பா, குழந்தை வீடு 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 அழகுது, அதுக்கு வயசை வலிக்கிறது, என்ன பண்ணுவா தெரியுமா, நான் நாம கட்டிய கொண்டு வந்து நல்லா ஜலத்துல தேய்ச்சு அதை எடுத்து தொப்பட சுத்தூர் அந்த குழந்தைக்கு சொல்லு போடுவான். ஒரு அஞ்சு நிமிஷம் குழந்தை அழுது நின்னு அழுது நின்னு விடும். ஏன், அந்த வயத்துல இருக்கக்கூடியதான வலியை இது இழுத்து. அதே மாதிரியே நமக்குள்ள சைனஸ் ட்ரபிள்ங்கிறான், தலைக்கு ஸ்நானம் பண்ணுவான், ஸ்நானம் பண்ணிவிட்டு தலையை தொட்டிக்க மாட்டான். அது என்ன ஆகும், அந்த மூக்குல வந்து நின்று போயிடும் ஜலம், சளி பிடிக்கும். அதுக்கெல்லாம் போகிறதுக்காக என்ன பண்ணும், இந்த விபூதியை குழக்க விட்டுட்டோம்னா விபூதி காயறப்போ உள்ள இருக்க போயிட ஜலத்தையும் இழுத்துவிடும். அதே போலதான் நாம கட்டையிலையும் நாமம் போட்டுக்கிறனால இல்லையா, அதான் விவகாரம். அதே போல வைத்தியலா இருக்கிறவ கதி பூசிக்கிற மாதிரிதான், அதேதான் விவகாரம். அவன் கதி பூசினான்னு அவன் கிண்டல் பண்றது எல்லாம் ஒண்ணுதான், தத்துவம் ஒண்ணுதான். எதற்காக, உள்ள இருக்கக்கூடியதான அழுக்க வெளியில இழுக்கிறதுக்காக. மகான்கள்லாம் ஏதோ அழகா இருக்கணும்னு மட்டும் பண்ணல, அது அழகா இருக்கட்டும், அழகுங்கிறது நீங்க பார்க்கறதுலதான் இருக்க. ஆனா என்ன, எதற்காக இவைகள்லாம் வச்சுட்டு இருக்க, உள்ள இந்த மனுஷன் சௌக்கியமா இருக்கணும், உள்ள உபயோகம் இல்லாதான நீர் எல்லாம் இருக்கு பார்த்தேல அதெல்லாம் இழுத்துருமா. அதனால கதாசித் பத்மானம் பூத்தியா கங்கையில ஸ்நானம் பண்றது, சில சமயத்துல கூப்பத்தில கணத்துல ஸ்நானம் பண்றது, அருவியில ஸ்நானம் பண்றது, அல்லது குளத்துல ஸ்நானம் பண்றது, அது உடம்பு முடியாததான சமயத்துல வறுமையானால் என்ன பண்றது, விபூதி ஸ்நானமும் பண்றது, கற்போதி தையா எப்படியும் பண்ணிட்டு சுத்தமாக பகவத்யானத்துல இருக்கார். அது இருக்கணும் முக்கியமா. இத்தனையும் சொல்றது காரணம் என்ன, அனாவசியமாக மனசை வேற இங்கேயும் அங்கேயும் விடாமல் நான் எல்லாத்தையும் பண்ணியாச்சு சார், இது மேல எதுவும் எனக்கு ஒண்ணும் தாக்காது, நான் வசதியா நிலையில இருக்கேன், யார் இல்லையுன்னு சொன்னா நல்ல எண்ணங்கள் தான் அந்த மனசு எனக்கு சுத்தம். நான் என்ன கருப்பு நான் சொன்னேன், மனசு சுத்தம் தான், மனசு சுத்தமா இருக்குங்கிறதுக்காக நீங்க வந்து வெறுமன மனசை விட்டடையானால் அந்த மனசானது என்ன ஆகும், வேற இங்கேயும் அங்கேயும் போக தொடங்கும். ஆகையால் நம்ம என்ன பண்ணணும், மனசு சுத்தம் என்கிறது மட்டும் பாராமல் அது எப்பொழுதுமே சுத்தமா இருக்கும்படி நம்ம பண்ணிக்கணும். எப்பொழுதுமே சுத்தமா நமக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோமே ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள் நல்லதாகவே இருக்கணும், வேற வழியாக எண்ணங்கள் போகப்படாது. அப்படி மனசு நல்ல வழியாக நல்ல எண்ணங்களே இருக்கணுமே ஆனால் இத்தனை நாளா இது நல்ல எண்ணமா இருக்கணும்ங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணினோம், பூஜை பண்ணினோம், ஜபம் பண்ணினோம், ஸ்நானம் பண்ணினோம், அதே போல ஆசாரத்தோட நம்ம மதத்துக்கு என்னென்ன வேணுமோ, நம்ம எந்த வழக்கம் மூதாதர்கள் எப்படி வச்சுட்டு இருந்தாலும், பெரியோர்கள் எந்த வழியில் இருந்தாலும் அந்த வழியிலேயே நம்ம இருக்கணும். ஆகையால கைவாளா இருக்கிறவா வைஷ்ணவாளா மாறணும், வைஷ்ணவாளா இருக்கிறவா கைவாளா மாறணும்னு நம்ம மதம் சொல்லல. எல்லாம் மகர்ஷிகள் கொண்டு சொன்னதான ஒரு வழி, மகர்ஷிகள் எந்தெந்த வழியை சொன்னாலோ எந்த வழியில நம்ம இருக்கோமோ அந்த வழி தான் வழக்கம். கிராமாந்தரத்துல வயல் இருக்கும், வயலுக்கு மேல போறதுக்காக வரம்பு இருக்கும், அந்த வரம்புல நடந்து போவா மனுஷியால், வரம்புல நடந்து போனோமே எனக்கு முள்ளு ஒன்னும் தைக்காது. ஏண்டர் மனுஷியால் நடந்ததான ஒரு பாதை, அந்த பாதையில நீங்க போனீங்க இருந்தால் ஒன்னும் சிரமமே இருக்காது, மனுஷன் சௌக்கியமா ஆனந்தமா போய் சேரலாம். ஆனால் சில சமயத்துல என்ன ஆகும், சில பேர் நம்ம வந்து இந்த பாதை சுத்திட்டு போகணும், நம்ம கிராஸ் அப்படி குறுக்கு வழிகளை நேர போவோம் அப்படின்னு ஆரம்பிப்பா. என்ன ஆகும் தெரியுமா, அந்த வயலுக்குள்ள பாம்பு இருக்கும், யாருக்கு தெரியும், வயலுக்குள்ள என்ன பூச்சி இருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, பாம்பு இருக்கும், அனாவசியமா கட்டம் தானே. அதே போல நம்ம முன்னோர்கள் எந்த வழியில போனாலோ, உங்க குருவானவர் எந்த வழியை சொல்லி கொடுத்தாலோ, எப்படி இருந்தா நல்லதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோ, ப்ரூவ்டு பாத், அந்த வழியிலேயே நீங்க போனீங்கன்னா ஒரு கவலையும் வராது. வாழ்க்கையில ஏதாவது கவலை வந்தாலும் பிராரம்ப கவலை அது சுலபமா போயிடும். ஆகையால் இந்த வழியில இருந்து இருக்கார் அப்படின்னு ஜீவன் முக்தியின் நிலையை அடுத்த சொன்ன கதாச்சித்யாகன் கதாச்சித்ம் சுகம் அனுபவன் முனி வியாமோகம் பஜதி குரு தீர்த்தாட்சிர. ஜாகர்த்தியாம், ஜாகரண காலத்துல முழிச்சுட்டு இருக்க மனுஷனுக்கு நிலைகள் மூணு. ஒண்ணு நம்ம முழிச்சுட்டு இருக்கோம், முழிச்சுட்டு இருக்கோம் என்ன, கிளாஸ்ல முழிச்சுட்டுதான் இருந்தோம், சொன்னதெல்லாம் மறந்து போயிட்டு அந்த முழிப்பு இல்ல. முழிப்புன்னா என்னது, முழிச்சுட்டு இருக்கோம்னா என்ன, 19 உருப்படியே யூஸ் பண்றதுதான் முழிப்புன்னு தெரியும். கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இது யூஸ் பண்ணிட்டே இருக்க, ஏன் கண்ணால எதிர்க்க இருக்கிற பொருளை பாக்குறேன், காதால கேக்குறேன், மூக்கால முகறேன், அதே போல நாக்கால ஏதாவது சமைக்கிறேன் இருந்ததுன்னா, அதே போல ஏதாவது காத்து இருக்கு மேல பட்டா நமக்கு தெரியறது. இப்படி ஐம்புலங்கள்னாலையும் அறிவே அறிவதுங்கிறது ஒண்ணு. அதே போல வாக் பாணி பாத பாய உபஷ்டம், வாக்கு வாய் கை காலு ஒண்ணுக்கு ரெண்டு போறது இதெல்லாம் உபயோகப்படுத்தணும். அதே போல மூச்சு காத்து வாங்கிட்டு இருக்கோம் ஐயா, உள்ள காத்து போறது வெளியில விட்டுட்டே இருக்கு, அது பண்றதே தெரியல சார்னா தெரியாத இருக்கட்டும், ஆனா நடக்கட்டும் விவகாரம் முழுக்க, அதே தெரிஞ்சு மேல் முடிச்சு வாங்கிட்டு டாக்டர் ஓட வேண்டியதான். பிராண அபான தியான உதான சமானம் அப்படின்னு ஒரு அஞ்சு காத்து மொத்தம் என்ன சொன்ன, அஞ்சு அறிவு பலன்கள், ஐந்து செயல் பலன்கள், அஞ்சு காத்து மூவஞ்சு பதினஞ்சு. அதுக்கப்புறம் மனசு புத்தி சித்தம் அகங்காரம், மனசு எண்ணாத எண்ணங்களை என்றது, புத்தி இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமான்னு ஒரு தீர்மானத்துக்கு வருது. கிளாஸுக்கு போவோமா சினிமாவுக்கு போவோமா, முதல்ல சினிமா போவோம் தீர்மானம் பண்ணினா, அங்கே போனா டிக்கெட்டு கிடைக்கல, சரி இன்னைக்கு கிளாஸ் தான் கதையே நீங்க வந்தா இருக்க. ஆனா ஒரு தீர்மானம் பண்ணினானோ இல்லையோ, அந்த தீர்மானத்துக்கு என்ன பேரு, புத்தி. எல்லாம் நான் பண்ணினேன் அப்படிங்கிறானோ இல்லையோ அது அறங்கார். நேற்று கிளாஸுக்கு போனேன் போர் அடிக்கல, இன்னைக்கு அதான் ட்ரை பண்ணுவோம், இதான் சித்தம். இப்படி இந்த 19 பதார்த்தங்கள் உருப்படி இருக்க, இதை உபயோகப்படுத்துற நிலைக்கு ஜாகிரத்து. ஐந்து அறிவு புலன்கள், ஐந்து செயல் புலன்கள், ஐந்து பிராணங்கள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் எனக்குடையதான் ஏகோனம் சிதிமுகா எல்லாம் மாண்டூக்கிய உபநிடத்துல சொல்லியிருக்க. இதை உபயோகப்படுத்தக்கூடியதான நிலைக்கு ஜாகிரத நிலைன்னு. இந்த ஜாகிரத நிலையில நம்ம எதையோ பாக்கிறோம், எதையோ கேட்கிறோம், இந்த கேட்டதான நெகட்டிவ் எல்லாம் மனசுல இருக்கு. பிலிம் எடுத்தாங்க, போட்டோ எடுத்தாங்க, ஒரு நெகட்டிவ் இருக்கா இல்லையா? அதுக்குள்ள இந்த மனுஷனுடைய பொம்மை இங்க இருக்கோ இல்ல சின்னதா? அதே போல நம்ம அனுபவிச்சதான பதார்த்தங்கள்ல அதனுடைய நெகட்டிவ் வாசனைன்னு அது நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சு இருக்கு. பதிஞ்சு இருக்கக்கூடியதான இந்த அனுபவங்களை எல்லாம் மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ராத்திரி தூக்கும் பொழுது தூக்கறதுக்கு போறானோ அப்ப என்ன, தூக்கத்துல கண்ணு பாக்கல, காது கேட்கல, மூக்கு முகர்ல என்ன பண்ணல, அதே போல கை வேலை செய்யல, கால் வேலை செய்யல, ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போறது வேலை செய்யல, எல்லாம் நினைப்படுத்தினார். இந்த சாமர்த்தியங்கள் எல்லாம் இது செய்யக்கூடியதான கருவிகள், பண்ணக்கூடியதான செயல் சாமர்த்தியங்கள் எல்லாம் அந்த மனசு தனக்குள்ள இழுத்துக்கிறது. இழுத்துட்டு தூங்கறது இதயத்துக்கு வந்து ஏன் சொல்றது, நடுவழியில கொஞ்ச நேரம் உட்கார்றது, உட்கார்ந்து என்ன பண்ணார், நம்ம அதை பண்ணினோமா இதை பண்ணினோமோன்னு யோஜனை பண்றது. அந்த யோஜனை பண்றதுதான் சொல்றோம். ஓஹோ முன்னால பார்த்தோமே, பத்து வருஷத்துக்கு முன்னால பார்த்தத மறுபடியும் பாத்துக்கலாம். அந்த மனசுக்கு அந்த திறமை உண்டு. ஏதோ எப்பயோ நடந்ததான விஷயத்தை மறுபடியும் மனக்கண்ணல கொண்டு வந்து நிக்க பார்க்கிறோம். பழைய டைரிய படிக்கிறா போல. இவால என்ன ஆச்சுன்னு, அதுதான் சொப்னம் வரும். அந்த சொப்னம் எப்பவுமே நீங்க பார்க்காத விஷயம் வரவே வராது. வந்தவங்களால ரெக்கரைஸ் பண்ண முடியாது. எந்த சொப்னமா இருந்தாலும் ஏதோ ஒரு மலையை பார்த்து, இது வரைக்கும் மலையை பார்த்திருக்கோ இல்லையோ, இப்ப ஞாபகம் இல்ல பார்த்து, அதே போல யாரையோ பார்த்து உங்க தாத்தா சொப்னத்துக்கு வர்றார், இல்ல ஒரு பாம்பு சொப்னத்துல வந்தது, இது என்னாச்சு, பாம்பு வரலாமா சொப்னம், வந்தா என்ன, வந்துருது, நீங்க வராதுன்னு கண்டுக்க முடியுமா? அது வந்துருச்சு சார், முடிச்ச அது வராதுன்னு எப்படி கணக்கிறது, வந்தாச்சு என்ன பண்றது வந்து கேட்டார். சுப்பிரமணிய சுவாமி ஒரு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுங்க போங்க அப்படின்ட்டேன். விவகாரம் முழுக்க இது வரலாமா வரப்படாதான்னு பார்க்கப்படாது. பூர்வ ஜென்மாவது நம்ம பண்ணியிருந்தான புண்ணிய பாபத்துக்கு தகுந்தா போல ஒரு சொப்னம் வருது. அந்த சொப்னத்திலையும் இந்த 19 உருப்படியும் வேலை செய்யுது. சொப்னத்தில் நீங்க பாக்குறீடா, சொப்னத்தை பாத்துறீடா, சொப்னத்துல யாரோ ஒருத்தர் வந்திருக்க, அவர் கேட்கற அருள், அவர் பேசுறது உங்களுக்கு காதல விழாதா இல்லையா? சொப்னத்திலே நடந்து போறான் சார், சொப்னத்திலே யோஜனை பண்றான், போதாமா வேண்டாமா அப்படின்னு யோஜனை பண்றான். எல்லாமும் நடக்கிறது, ஆனா இந்த புலன்கள் இல்லை. இந்த கை கால் படுத்துட்டுதான் இருக்கு, ஆனா அங்க வேற கையும் வேற கால் சரியில்லைன்னா வேற. இவன் இப்ப இருந்தேன் ஸ்கூலுக்கு போறா போல சொப்னம் வருது. உருப்படிகளும் அங்க வேலை செய்யறது, ஆனா இந்த உருப்படிகள் வேறு. அது சொப்னம். இந்த சொப்னமும் கடைசியில் மனசும் பாக்கிறது, காலம் இல்லாம வேலை செஞ்சேன், தனியா இருந்து வேலை செஞ்சேன், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம் அப்படின்னு இதயத்துக்குள்ள புரிதத்துன்னு ஒரு நாடி இருக்கான். அந்த நாடிக்கு உள்ள போறது, உள்ள போயிடுச்சுன்னா கனெக்ஷன் கிராஸ் பாடி கட் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த ஸ்தூல சரீரம் பூத உடலோட கனெக்ஷன் கட் ஆயிடுது. அது இதயத்துக்குள்ள போறது. இதயத்துக்குள்ள போய் அந்த பரமாத்மா கூட ஒன்னா இருக்கு. அந்த பரமாத்மாவோட ஒன்னா இருக்கிறதுனால அந்த பரமாத்மா எப்படி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா ஆனந்தம் பிரம்மா ஆனந்த வடிவமா இருக்கு, உள்ள இருக்கிற ஸ்வரூபம். நமக்கு எவ்வளவு கவலை, எவ்வளவு டென்ஷன், எத்தனை விவகாரங்கள், ஆனா நிஜமா உங்களுடைய ஸ்வரூபம் ஆனந்த வடிவம். அந்த ஆனந்தமான ஸ்வரூபத்தோட உங்க மனசு ஒன்னா போயிட்டு இருக்கும். ஒன்னா போனதுமே காலம்பரம் எழுந்ததுமே என்ன சொல்ற, நிம்மதியா தூங்கினேன் சார், ரெண்டு மூணு நாளா டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பு, இன்னைக்கு தூங்கினேன் பாருங்க, அடையே அடிச்சு போட்டா போல, அது வேற அடிச்சா போட்டா போல தூங்கினேன், நிம்மதி உடம்புல லைட்டா போயிடுதுன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்க அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும். இன்னும் தூங்கினீல, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும். தூங்க வந்த இன்னும் தூங்கணும், தூங்காத நாளைக்கு தூக்கம் வரல, கவலை விடல இருந்துச்சு, முடிச்சுட்டு இருந்தா கவலை, விவகாரம் என்னடா என்ன தீர்ப்பிடியாம தூங்கலாம். இப்ப இந்த மூணு நிலைகள் தான் நமக்கு தெரியும். ஒன்னு முடிச்சுட்டு இருக்கிற நிலை, ஒண்ணு கனவு கண்ட கண்ணக்கூடிய காணக்கூடியதா நில, மூணாவது உறங்கும் நிலை. கதாச்சித் ஜாகிரத்யாம் விஷய கரணைஹி சம்யவஹரன், கதாச்சித் சில சமயத்தில் ஜாகிரத்யா முழிச்சுட்டு இருக்கிற காலத்துல விஷய கரணைஹி சம்யவஹரன், விஷயங்கள் சப்தம் ஸ்வர்கம் ரூபம் ரசம் கந்தம், நல்ல வார்த்தைகள், நல்ல சங்கீதம், நல்ல உருவம், நல்லதுன்னு உமக்கு பிடிச்சதுன்னு அர்த்தம். கிருஷ்ணன் மியூசிக் வச்சா உமக்கு பிடிக்கல. அவனுக்கு என்னடாங்க இந்த சங்கீதம், என்ன சார் புகாரி இழுத்துட்டே இருக்கான் அப்படிங்கிறவன், சீரசாகர வேணா பாடினா அது பாடி இழுத்துட்டே இருக்க ஓ ரங்கசாயிமா, அந்த ஓ இழுக்கிறதுலயே ஒரு மணி நேரம் என்ன, இது அவனுக்கு பிடிக்கல. அவங்க வந்துட்டு ட்ரம்ஸ் அடிச்சுட்டேன் பலபலா அடிச்சுட்டே இருக்கான், இது அவனுக்கு பிடிக்கல. ஏன் நல்ல சங்கீதம் என்ன, அவளுக்கு பிடிச்சது அவளுக்கு சுவைக்கிறது. யாருக்கு எது பிடிக்குமோ, யாருக்கு எந்த வாசனை இருக்கோ அதுல சுவைக்கிறார். அவளுக்கு இஷ்டமான விஷயங்களோட புலன்களை சேர்த்து வச்சு கதாச்சித்வப்னஸ்தான் அபிச விஷயமே ரகபகன், சில சமயத்துல சொப்னத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்களை அவன் வகித்துக் கொண்டு, சொப்னத்துல பொருள் இருக்கா சார் நான் பார்த்தேனே, நான் மலை இருக்கா போலயும் மலையை மேல அருட்சும் சுருங்கம் அப்படியே அந்த மலை உச்சிய ஏறினா போலயும் அங்கே ஒரு யானைக்கு மேல ஏறி உட்கார்ந்தா போலயும் அந்த யானை ஓடி கோயிலுக்கு வந்தா போலயும் இப்படி எல்லாம் சொப்னம் வந்ததுன்னா கடைசியில் என்னங்க ஏறினா போலேங்கிற அவனே அப்படின்னா ஏறலேன்னு அர்த்தம். சொப்னத்தில் இப்படி நடந்தா போல பார்த்தேன் சார் நான் போலேன்னு சொல்றப்போ என்ன எல்லாம் வித்தியாபூதம். குளிச்சுட்டு பிறகு ஏதாவது ஒண்ணு இருக்கா, பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு லட்சம் ரூபாய் போட்டா போல சொப்னம் கண்டா, காலம் எழுந்து பாஸ்புக் பாக்கிறான், அது என்னடா இருக்கிறதே ஒண்ணுமே இல்ல, என்ன ஆச்சு இந்த ஒரு லட்சம் போட்டுகளே அது சொப்னத்துல தானே, இப்ப இல்ல எது நாம் சொப்னத்துல பார்த்தோமோ அது உண்மை இல்லையு இவனே தெரிஞ்சுட்டு இருக்கான். ஆனா சொப்னத்துல பார்த்தது நல்ல விஷயம் தான், ஒரு சந்தோஷம், சந்தோஷம் சுகமும் துக்கமும் இருக்கோ இல்லையோ, வந்ததான் வந்தது சொப்னம் நல்ல சொப்னமா வரட்டுமேங்கிறான். நீங்க நினைச்சா போல வருமா, வராது, தானாதான் வரும். அப்படி சௌசுப்தம் சுகம் அனுபவன், நல்லா உறங்கினேன் அப்படின்னு ஒரு சுகத்தையும் அனுபவித்துக் கொண்டு பவன்மேவ சததம் கடைசியில தெரிஞ்சுட்டு இருக்கான். இந்த மூணு நிலையிலையும் எல்லாத்தையும் பார்த்தது உள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஒளி, ஏதோ ஒரு ஒளி இருந்தது, அவ்வொளித்தான் ஒளியால்தான் ஜாகிரத்தல் விஷயங்களை எல்லாம் கண்டேன், அவ்வொழியால் தான் சொப்னத்தையும் கண்டேன். சொல்றது யார் லைட் போட்டா உங்களுக்கு, அமாவாசை இன்னைக்கு ராத்திரி சொப்னம், அப்படியே மத்தியானம் 12 மணிக்கு பீச் ரோட்ல ஓடிட்டு இருக்க போல காலெல்லாம் அப்படியே எரியிறது, ஓடுறாய் உன் பாட்டுக்கு, என்னடா ஓடுறாய் வேற கால் செதுக்கிறது அதனால தான் ஓடுறேங்கிறான். இத்தனையும் இவன் பாக்கலானே, ஏது லைட்டு ராத்திரி ஏது லைட்டு உங்களுக்கு, ஆனா எந்த ஒளியில பார்த்தேன், உள்ள இருக்கிற உங்க ஆத்மா ஒளி. சொப்பனத்துல லைட் இல்லாம தூங்குறப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியறது, ஒளி வேணுமா, அந்த ஒளி இருந்தா தானே பொருளை பார்க்க முடியும், ஆனா எந்த ஒளியில பார்த்தேன், அதான் உங்க ஆத்மஸ்வரூபம் சச்சிதானந்தம்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒளியை கண்டு இருக்காரு எப்பொழுதும். கதாச்சித் சௌசுப்தம் சுகம் அனுபவம், அந்த ஒளித்தாரே இவ்வளவு வசதியானது அப்படின்னு நான் அனுபவித்துக் கொண்டு, முனின்ன வியாமோகம் பஜதி குரு அப்படின்னு 9 ஸ்லோகமா இருக்கு. அதுக்கு அடுத்ததாக ஒரு ஸ்லோகம் 10வது, கதாச்சித் திவ்யாந்தர திவ்யாம்பர ஸ்வர மனஸ்வீனிசங்கோகம்ஜதி குருதீட்சமா அப்படின்னு 10வது ஸ்லோகத்துல வந்து இது அடுத்த கிளாஸ்ல பாப்போம். அடுத்த சனி